சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 59 அத்தியாயம். புயலும் பூங்கொடியும். எல்லைப்புற மாளிகையிலிருந்து நந்தவனத்திற்கு வழிவிடும் பக்கக்கதவை யாரோ மும்முறை தட்டுவதை கேட்டதுமே திகைப்படைந்த அல்லி கையில் கத்தியை உருவி பின்புறம் பிடித்துக் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் தாளை சுழற்றினாலானாலும் அந்த எச்சரிக்கை அடியோடு பயனற்று போனதையும் கதவை திறந்து ஆண்மகன் புயல் போல உள்ளே நுழைந்தது அன்றி தன் கையில் இருந்த கத்தியை அகற்றி பலமான அவன் கரத்தினால் தன்னையும் வலிய அணைத்ததையும் அறிந்ததும் திகைப்பு பன்மடங்கு மேலிட்டவளாய் மேலிருந்த இன்பவள்ளியை குரல் கொடுத்து அழைக்க வாயை சிறிதே திறக்க முயன்றாள். எதிர்பாராத விதமாக அந்த மாளிகைக்குள் நுழைந்த அந்த ஆடவன் அவளுடைய எண்ணத்தை நொடி பொழுதில் அறிந்து கொண்டானதலால் அவளிடமிருந்து பிடுங்கிய கத்தியை அவள் இடையிலேயே செருகிவிட்டு அந்த கையாலேயே அவள் செவ்விய இதழ்களையும் பலமாக பொத்தி அவளை பேசவிடாமல் அடித்தது அல்லாமல் அவள் காது கருகில் தன் தலையையும் சாய்த்து கூவாதே அள்ளி நான் தான் என்று ஏதோ மந்திரம் ஓதுவது போல ஓதினார். அந்த சொற்கள் மந்திர சொற்களாகத்தான் இருக்க வேண்டும், இல்லையில் அல்லி ஏன் அப்படி சிலை போல நின்று விட்டாள்? எங்கே அவள் கண்களில் தாண்டவமாடிய எச்சரிக்கை? எங்கே அந்த கால்களில் எப்பொழுதும் காணப்பட்ட திடம்? அவள் சின்னஞ்சிறு உடல்களை கூட தாங்க முடியாத கால்களாவை? ஏன் இப்படி அவள் பூங்குடி போல அசைந்தாடுகிறாள்? வந்தது புயலா, ஆடியதும் பூங்குடிதானா? மாளிகையின் பக்க கதவு திறந்ததுமே மிகச் சிறியதாக இருந்த அந்த அறையின் நடுவிலேயே படிகள் கிளம்பி மேலே ஓடியதால் அந்த இடத்தில் தாராளமாக இருவர் நிற்பதே பெரும் கஷ்டமாக இருந்தது. தவிர வந்த ஆண்மகன் கதவை திறந்ததும் அந்த கதவு வேறு உள் பக்கத்தில் பாதியை அடைத்து குறுக்கே நின்றதால் இருவரும் ஒருவரை ஒருவர் மிக நெருங்கியே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவன் யார் என்பதை அறிந்ததுமே உணர்ச்சி வேகத்தில் மௌனமாகவே அள்ளி அவன் மீது சாய்ந்தாள். வந்த ஆண்மகன் தன் மீது சாய்ந்து கிடந்த அவளது சந்திர முகத்தை மெல்ல நோக்கினார். இன்பவள்ளி மேலே சென்ற போது மாடிப்படியின் உச்சியில் இருந்த விளக்கையும் எடுத்து சென்றுவிட்ட காரணத்தால் அந்த அறையில் இருள் சூழ்ந்திருந்ததாலும் அதன் விளைவாக உள்ளே வந்த ஆண்மகனுக்கு அள்ளியின் வதனம் தெளிவாய் தெரியவில்லை. ஆகையாலும் அவளை இடது கையால் இறுக்கி அணைத்து பண்ணும் அவன் தனது வலது கையால் அவளது மலர் முகத்தையும் வழவழத்த கண்ணத்தையும் மெல்ல தொடவி பார்த்தான். மார்பில் முகம் பக்கவாட்டில் பதிந்து கிடந்ததாலும் இடது கண்ணு மட்டுமே மேல்புறத்தில் தெரிந்ததாலும் அதை கையால் தடவிய அந்த ஆண்மகனின் கள்ள விரல்கள் அவள் மலர் விழிகளில் ஒன்றை தொட்டு பார்த்து அந்த கண் மூடியிருப்பதை அறிந்தன. அந்த அமைதியை நீக்க கூடாது என்ற காரணத்தாலோ என்னவோ அவன் விரல்கள் நேத்திரத்தை விட்டு அகன்று நுதலிலே சுருண்டு விளையாடிய கேசங்களை சுருட்டி சுருட்டி விஷமம் செய்ய தொடங்கின. அந்த விஷமத்துக்கு உதவி செய்ய முற்பட்டன போல மாளிகைக்கு சற்று எட்டியிருந்த தோப்பில் இருந்த தேவதாறு மரங்கள் மெல்ல அசைந்து தங்கள் மலர்களின் சுகந்தத்தை திறந்த பக்க கதவின் வழியாக அந்த மாடிப்படியின் சிறு அறைக்குள் அனுப்பி வைத்தன. இருளில் வந்த அந்த தேவதாறு மலர்களின் நறுமணமும் அதை சுமந்து வந்த தலைவி உள்ளிருக்கும் போது பயத்தோடு வெளியில் இருந்து புஷ்பத்தட்டை வைத்துவிட்டு ஓடும் பனிமகள் போல மலர் மனத்தை திறந்து மலர் மனத்தை திறந்து கதவு வழியாக திருட்டுத்தனமாக உள்ளே அனுப்பி பின்வாங்கிய மென்தென்றலின் சுகமும் வந்த ஆண்மகனின் சுய உணர்வை பெரிதும் உலுக்கிவிட்டன. அவளது நெற்றிக் குழல்களோடு விளையாடிய விஷம விரல்களை அவள் கை தடுத்தது. அந்த தடையை மீண்டும் மீற முற்பட்ட துஷ்ட விரல்களின் குறுக்கே அவளது பூ விரல்கள் பாய்ந்து அவற்றோடு பின்னிக் கொண்டது அல்லாமல் என்று சற்று அதட்டலான எச்சரிக்கை குரல் ஒன்றும் அவளிடமிருந்து வெளிப்பட்டது. அந்த எச்சரிக்கையின் விளைவாக சற்று தன் துஷ்டத்தனத்தை நிறுத்திய அந்த ஆண்மகன் மறுபடியும் அவள் காதுகளை நோக்கி குனிந்து என்ன அள்ளி என்று மிகவும் ரகசியமாக கேட்டான். அள்ளி உடனே பதில் சொல்லாததால் அவன் இதழ்கள் காதை விட்டு சற்று விலகி அழகிய கண்ணத்தோடு உறவாடின. இம்முறை அந்த சற்று நீண்டும் சற்று பலமாகவும் வெளிவந்தது. என்ன அள்ளி? அவன் சொற்கள் குழைந்து கொஞ்சலாகவும் வெளிவந்தன. இன்பவள்ளி இப்போதுதான் மேலே போனாள் என்றாள் அள்ளி. நல்லதாய் போய்விட்டது. போகும் போகும், போகலாம். போகாமல் என்ன? அவள் திரும்பி வந்தால் தெரியும். என்ன தெரியும்? சரி சரி, அப்படியானால் சம்மதமா. வர வர உங்கள் போக்கு அழகாயிருக்கிறது என்று பொய்கோபம் காட்டினாள் அவள். ஆண்மகனின் அசட்ட சிரிப்புக்கும் பெண் மகளின் பொய்கோபத்துக்கும் இடையே எழுவதுதான் காதல். இக்காதல் துளிர்த்தாலே இந்த விகாரங்களுக்கு இடமேற்பட்டு விடுகிறது. ஆகையால்தான் வடமொழியும் காமத்தை பற்றி குறிப்பிடும் போது காம விகாரம் என்று குறிப்பிடுகிறது போலும். அதன் விளைவாக அந்த ஆண்மகன் மீண்டும் சிரித்து என் மீது கோபமாலி என்று விதவிதார். கோபம் இல்லாமல் எப்படி இருக்கும் என்றால் அந்த அழகி.
கோபப்படும்படி நான் என்ன செய்து விட்டேன்? இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சொன்னால் கோபிப்பாய். இந்த பேச்சு நிறுத்துங்கள் முதலில்.
ஏன் அள்ளி? அள்ளி அவன் பிடியில் மெல்ல ஒரு முறை அசைந்தாள்.
அவள் அங்கலாவன் எங்கள் உடலில் உராய்ந்தமையால் மெய் சிலிர்த்து பெரிதும் சங்கடப்பட்ட அந்த ஆண்மகனை நோக்கி சிறிது வருத்தத்துடனேயே சொன்னாள் அள்ளி.
பிரபு, ஒரு வருட காலமாக இந்த தவற்றிலிருந்து உங்களை தடுத்து வருகின்றேன் என்று.
2 வருடங்கள் என்று சொல்லி என்றான் அந்த ஆண்மகன்.
2 வருடங்களா? 2 வருடங்களா அதற்குள் ஓடிவிட்டன
என்று வியப்போடு கேட்டாள் அள்ளி.
ஆம் அள்ளி, என் தந்தையின் ரதத்திலிருந்து இளம் சழியின் உன்னை காப்பாற்றிய அன்று முதலேயே உன்னிடம் என் இதயத்தை பறிகொடுத்து விட்டேனே.
நல்ல லட்சணம், நீங்கள் அப்பொழுது சிறுபிள்ளை.
நீ மட்டும் என்ன பெரிய மங்கையோ? உனக்கு 16 வயது, எனக்கு 18. படைத்தலைவன் முகத்தில் குங்குமத்தை பதித்து பூவழகையை சீரும்படி செய்துவிட்டதால் உனக்கு 20 ஆகிவிடுமோ?
இளம் செட்சென்னியின் மகன் விடுத்த இந்த கேள்வி 3 வருடங்களுக்கு முன்பு அவள் இதயத்தை இழுத்து செல்லவே அவள் மணக்கர் முன்பாக அந்த பழைய காட்சிகள் மீண்டும் எழுந்து தாண்டவமாடின. அந்த சிறு வயதிலேயே சீரும் புறவையின் மீது கரிகாலன் புயல் போல காவிரி பூபட்டினத்தின் வீதிகளில் பாய்ந்து வரும் அந்த காட்சி, அந்த புறவையின் வேகத்தின் முன்பாக மக்கள் சிதறி வீதி பக்கங்களில் ஒதுங்கிய கோலம் அனைத்தையும் எண்ணிய அள்ளி,
அப்பப்பா, அப்பொழுதே எத்தனை துஷ்ட பிள்ளை இவர்
என்று மனத்துள் யோசித்து பேருவகையும் எய்தினாள். காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவில் போது நடக்கும் எத்தனை வீர விளையாட்டுகளில் இளவரசர் கலந்து கொள்வார், வேல்களை எத்தனை தூரம் கூறி பார்த்து வீசுவார், எத்தனை அபாயமாக குதிரை மீது சுழன்று சுழன்று பெரிய வீரர்களோடு வாட்போர் புரிவார், அத்தனை அபாய விளையாட்டுகளுக்கும் இந்த சிறு பிள்ளையை அனுமதிக்க மன்னருக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அள்ளி.
இளம் சேட்சேனியின் ரதத்திலிருந்து படைத்தலைவர் என்னை காப்பாற்றிய மறுநாள் விசாரிக்க வந்த இந்த பெரியவர் அன்று எத்தனை வெட்கப்பட்டு என் தந்தையின் முன்பு நின்றார்.
அப்படி வெட்கப்பட்டு நின்ற சமயத்திலும் அந்த திருட்டு கண்கள் எப்படி உள் அறையில் பாய்ந்து என்னை கண்டுபிடித்தன என்று எண்ணி எண்ணி உள்ளம் பூரித்து சிரித்தாள்.
ஏன் சிரிக்கிறாய் அள்ளி என்று வினவினான் கரிகாலன்.
வயதை கூட சரியாக கணக்கு போட்டிருக்கின்றீர்களே, அதை எண்ணி சிரித்தேன் என்று அவள் கேலியாக பதில் சொன்னாள்.
ஒரு பெண்ணை மணக்க விரும்பும் போது பொருத்தம் பார்க்க வேண்டாமா?
அதை சோதிடர்கள் பார்க்க மாட்டார்களா?
எல்லாவற்றிற்கும் பிறர் கையை எதிர்பார்க்கலாமா? கூடாதுதான், ஒப்புக்கொள்கின்றாயா?
இதை எல்லாவற்றிற்கும் பிறர் கையை எதிர்பார்க்க கூடாது என்பதை.
ஆனால் அள்ளி.
என்ன அரசே?
நான் ஒருவர் கரத்தை எதிர்பார்க்கிறேன் அள்ளி.
யார் கரமது?
இந்த பூங்கரத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அள்ளி
என்று அவள் கையை பற்றினான் கரிகாலன்.
இது பணிமகள் கரம், நீங்கள் மண்டலாதிபதி என்று சுட்டி காட்டினாள் அவள்.
இப்பொழுது இல்லை,
இனிமேல் ஆகலாம். மண்டலாதிபதி பணிமகளை மணக்க கூடாது என்பதற்கு தடை இருக்கிறதா அள்ளி?
தடை இல்லை மன்னவா, இருப்பினும் உங்கள் பதவியை நான் கவனிக்க வேண்டும்.
நான் ஏன் கவனிக்க வேண்டும்? நாட்டு நலன் அத்தோடு பின்னி கிடைக்கிறது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்?
நாட்டுக்கு நலன் தரும் வகையில் மனம் முடிக்க வேண்டும்.
இந்நலன் ஏன் உணர்ச்சிகள்?
நாட்டு நலன் குறிக்கும் போது அவற்றுக்குள் இடமில்லை.
ஏன்?
மன்னர் வாழ்வு அத்தன்மை அது.
இதையெல்லாம் யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது?
என் தந்தை.
அப்படியானால் உன் தந்தை எனக்கு வேறு பெண் பார்த்திருக்கிறாரா?
பார்த்திருக்கிறார்.
யார் அவள்?
நாங்குருவேலின் மகள்.
இதை கேட்ட கரிகாலன் பெரிதாக நகைத்தார்.
அவன் நகைப்புக்கு காரணத்தை அறியாத அள்ளி ஏன் நகைக்கின்றீர்கள் என்று கேட்டாள்.
விதியை நினைத்து நகைக்கின்றேன் என்றான் கரிகாலன்.
விதி என்ன செய்தது?
நாங்குருவேல் மகளை எனக்கு அளிக்க முற்பட்டிருக்கிறது.
அதற்கு நகைப்பின்ன வேண்டியிருக்கிறது?
எரிச்சலோடு கேட்ட அந்த பூங்கொடியை புயலென்று மீண்டும் இருக பிடித்தான் கரிகாலன். பூங்கொடி அந்த புயலில் ஒரு கணம் ஆடியது, மறுகணம் திமிரியது. அத்தனை திமிரலிலும் அவளை நன்றாக இருக பிடித்த கரிகாலன்,
உன் யோசனை சரியல்லி, நாங்கூர்வீழ் மகளை மனமுடிக்க முடிவு செய்துவிட்டேன்
என்று கூறி அவள் இதழ்களை நெருங்க முற்பட்டாள். வெறுப்பினாலும் மிதமிச்சிய கோபத்தாலும்,
விடுங்கள் என்னை, வேறொரு பெண்ணை மணக்க எண்ணி என்னை தொட என்ன திமிர் உங்களுக்கு
என்று பலமாக திமிரி தன்னை அவர் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அல்லி. அந்த துஷ்டன் விடவில்லை. அவன் காதில் ஏதோ ஓதினான். அது மந்திரமாகத்தான் இருக்க வேண்டும். அதை கேட்டதும் மந்திரத்தால் உந்தப்பட்டவளை போல அள்ளி மெல்ல திரும்பினாள். அவள் திமிரல் நின்றது, கோபமாகன்றது, காதல் நிறைந்தது. இருளின் மறைவில் இதழ்கள் சிறைப்பட்டு கிடந்தன. தேவதாறு வெளியிலிருந்து மேலும் மேலும் தன் மலர்களின் மனத்தை அனுப்பிக்கொண்டே இருந்தது. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.